மக்களே, உலக ரத்தந்தான சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் இரத்த வங்கி அலுவலர் டாக்டர் திரு எஸ் சரவணன் அவர்கள் உதிரம் கொடுப்போம் உயிர் காப்போம் பற்றி பல அருமையான தகவல்களை வழங்கினார். நேர்கள் அனைவரும் இதை கேட்டு மகிழுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு வருடமும் நம்ம ஜூன் மாதம் 14 தேதி உலக இரத்த தான தினத்தை சிறப்பா உலக அளவுல நம்ம கடைபிடிச்சிட்டு வர்றோம். அதனுடைய நோக்கம் என்ன, அதனுடைய பயன்கள் என்ன அப்படிங்கறத குறித்துதான் இந்த நேர்காணல்ல மருத்துவர் ஐயாட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அந்த வகையில புதுகை பண்பலை சார்பா உங்களை அன்போடு வரவேற்கிறோம்.
ஐயா வணக்கம். ஐயா, பேர் மருத்துவர் சரவணன். நான் இரத்த வங்கி மருத்துவ அலுவலராக புதுகை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இரத்த வங்கியில் வேலை செய்து வருகிறேன். இப்ப நான் கடந்த 8 மாதங்களாக நான் இரத்த வங்கி மருத்துவர்களாக இருக்கிறேன். இன்றைய தினம் இரத்த தான செய்யக்கூடிய கொலையாளர்களை நினைவூட்டும் விதமாக நாம் ஜூன் 14 அன்று 2024 இன்று நம்ம உலக கொலையாளர் தினமாக கொண்டாடுகிறோம். 2004 நாம் கார்ல் லேண்ட்ஸ்டைனர் என்ற ஒரு மருத்துவ அறிஞர், அவர்தான் முதன் முதலில் இரத்த பிரிவுகள் இருப்பதை அறிந்து கண்டுபிடித்து இந்த உலகுக்கு அறிய செய்தவர். அவர்தான் இந்த உறுதி பரிமாற்ற துறையின் தந்தை என அழைக்கப்படுகிறார். டோனர்களை கௌரவிக்கும் விதமாக இந்த நாள் கொண்டாடப்படுகிறது.
ஐயா, இப்ப இந்த உலக இரத்த தானம் அந்த தினத்தை நம்ம கடைபிடிச்சிட்டு வர்றோம். உண்மையிலேயே இரத்த தானம் செய்யறது அப்படின்னா என்ன? நிறைய பேருக்கு, பொதுமக்களுக்கு அந்த கேள்வியிலேயே சில சந்தேகங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த சந்தேகங்களை விளக்கும் விதமா இரத்த தானம் அப்படின்னா என்ன, அதை கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
இரத்த தானம் என்பது இப்ப நம்ம உடம்புல இருந்து ஒரு 350 மில்லிலிட்டர் ரத்தமானது கொடையாக அளிக்கும் போது எடுக்கப்படுகிறது. அந்த இரத்த தானத்தின் மூலம் இப்ப நார்மலா வந்து நமக்கு இப்ப அட்மிஷன் ஆகிற நோயாளிகள் பாத்தீங்க அப்படின்னா, அந்த பிரசவத்தின் போதோ அதிகமான ரத்தப்போக்கு ஏற்படும் போதும், இல்ல விபத்து சமயங்கள், இல்ல புற்றுநோயின் காரணமாக நம்ம கீமோ தெரப்பி எடுத்துட்டு இருக்கப்போ நம்ம ரத்த சிவப்பணுக்களோ இல்ல அணுக்களோட எண்ணிக்கையோ குறைய போது நமக்கு இந்த ரத்தமானது தேவைப்படுகிறது. இப்ப நம்ம கொலையாளர்கள்ட்டிருந்து நம்ம ஒரு 350 ml ரத்தமானது எடுக்கப்பட்டு அது வந்து கூறுகளாக, 4 கூறுகளாக, அதாவது ரத்த சிவப்பணுக்கள், ரத்த தட்டணுக்கள், பிளாஸ்மா, கிரையோ பிரிசிபிடேட் என்று சொல்லக்கூடிய 4 கூறுகளாக பிரிக்கப்பட்டு அந்தந்த தேவையான காம்போனன்ட் தேவையான நோயாளிகளுக்கு வழங்கப்படுகிறது. இதன் மூலம் நம்ம ஒரு இரத்த தானத்தின் மூலம் 350 ml நம்ம டொனேட் பண்றது மூலம் நம்ம 4 உயிர்களை நம்மளால காப்பாற்ற முடியும்.
ஐயா, இப்ப ரத்தம் அப்படிங்கிறப்ப அதுல பல பிரிவுகள் இருக்கு அப்படின்னு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். மொத்த ரத்தத்துல என்னென்ன பிரிவுகள் இருக்கு, அத கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
இப்ப ரத்த பிரிவுகள் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து இப்ப நார்மலா இப்ப ஏபிஓ சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரத்த பிரிவுல வந்து நமக்கு ஏ குரூப், பி குரூப் மற்றும் ஏபி ஓ குரூப் என்ற 4 பிரிவுகள் உள்ளன. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரேரா கிடைக்கக்கூடிய பாம்பே குரூப், அது மட்டும் இல்லாம நம்ம இந்த ஆர்ஹெச் சிஸ்டம் என்று சொல்லக்கூடியதுல நம்ம டி ஆன்டிஜன் வந்து பாசிட்டிவ் அல்லது நெகட்டிவ், அதாவது இப்ப ஆர்ஹெச் பாசிட்டிவ், ஆர்ஹெச் நெகட்டிவ் என்ற பிரிவுகள் உள்ளது. இப்போ ஏ பாசிட்டிவ் என்று சொல்லக்கூடிய நபர்கள் வந்து அந்த ஏபிஓ சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய அந்த குரூப்ல ஏ ஆன்டிஜனும், அந்த ஆர்ஹெச் சிஸ்டம் என்று சொல்லக்கூடியதுல டி ஆன்டிஜனும் இருக்கிறவங்க ஏ பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம கூறலாம். இதே அந்த ஆர்ஹெச் ஆன்டிஜன் இல்லை அப்படின்னா ஏ நெகட்டிவ். அதே மாதிரி ஏபி பாசிட்டிவ் ஏபி நெகட்டிவ், பி பாசிட்டிவ் பி நெகட்டிவ், ஓ பாசிட்டிவ் ஓ நெகட்டிவ் என்று சொல்லக்கூடிய பிரிவுகள் உள்ளது.
ஐயா, இப்ப இந்த ரத்தத்துல நிறைய பிரிவுகள் இருக்கு, தனக்கு இந்த வகைதான் இருக்கு, தனக்கு இந்த ரத்த பிரிவு அப்படின்னு நம்ம தேர்வு செய்யறதுல என்ன மாதிரியான தேர்வு முறைகள், அதாவது எப்படி பிளட் டெஸ்ட் செஞ்சு அந்த குரூப்களை கண்டறியறாங்க, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
சரிங்கய்யா, இப்ப ரத்த வங்கிகளையும் வங்கிகளப்பட்ட ஆய்வகங்களையும் நம்ம ரத்த குரூப்பை வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அந்த கன்ஃபார்ம் பண்றதுக்கு நமக்கு வந்து இந்த குரூப்பிங் மெத்தட் நம்ம ஃபாலோ பண்றோம். ஸோ அதுல நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. நம்ம வந்து அந்த டியூப் டெக்னிக் என்று சொல்லக்கூடிய முறை மூலம் நாம் குரூப்பை வந்து செக் பண்ணிக்கலாம். இது இல்லாமலும் நமக்கு நிறைய அட்வான்ஸ்டு டெக்னிக்ஸும் இருக்கு. ஸோ நம்ம அதில் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நம்ம அந்த ரியேஜன்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து அவங்களுக்கு ஃபார்வர்டு குரூப்பிங் அப்படின்னு ரிவர்ஸ் குரூப்பிங் 2 குரூப்பிங் இருக்கு. ஸோ 2 குரூப்பிங் பார்த்து அவங்களுக்கு குரூப்பை வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணி நம்மளால சொல்ல முடியும்.
ஐயா, இப்போ இந்த ரத்தத்தை பொறுத்த அளவுல இப்ப நிறைய வந்து ஒரு குறிப்பிட்ட ரத்தம், ஒரு ஏ பாசிட்டிவ் ரத்தம் அல்லது பி பாசிட்டிவ் ரத்தம் தேவை அப்படின்னு சொல்லி தேவைப்படுறவங்க தகவல் வந்து தெரிவிப்பாங்க. ரத்த வங்கிகள்ல இருக்கக்கூடியவங்க அந்த ரத்தத்தை வந்து கொடுப்பாங்க. இப்ப அந்த ஏ பாசிட்டிவ் உள்ள ஒரு நோயாளிக்கு ஏன் ஏ பாசிட்டிவ் ரத்தம் தான் ஏத்தணும், வேறு வகையான குரூப் ரத்தத்தை ஏத்தனா அது பொருந்தாதா? ஏன் அந்த ஒரே குரூப்ப கேக்குறாங்க, அத கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
சொல்றேங்கய்யா. இப்போ ஏ பாசிட்டிவ் நோயாளியின் குரூப் ஆனது ஏ பாசிட்டிவ் என்றால், இப்போ ஏ குரூப் அப்படிங்கிறது என்னன்னா, அவங்களோட அந்த நம்ம நார்மலா ரத்த சிவப்பணுக்கள் மேல அந்த ஆன்டிஜென் என்று சொல்லக்கூடிய அந்த ஏ ஆன்டிஜென் அது வந்து அமைந்திருக்கும். அதே மாதிரி அவங்களோட பிளாஸ்மா என்று சொல்லக்கூடிய அந்த திரவத்தில் ஆன்டி பி என்று சொல்லக்கூடிய அந்த ஆன்டிபாடி இருக்கும். இப்போ நம்ம வந்து ஏ, இப்போ ஒரு பர்சன் ஏ ஏ குரூப்பா இருக்காங்கன்னா அவங்களோட ரத்த சிவப்பணுக்கள்ல ஏ ஆன்டிஜெனும் அந்த பிளாஸ்மால வந்து அந்த ஆன்டி பி என்று சொல்லக்கூடிய ஆன்டிபாடியும் இருக்கும். இப்போ ஏ பாசிட்டிவ் பேஷண்ட் ரத்த சிவப்பணுக்கள் தேவை இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வந்து பி பாசிட்டிவ் வந்து நம்ம செலுத்த முடியாது. ஏன்னா பி பாசிட்டிவ் செலுத்தணும் அப்படின்னா அவங்க அந்த பிளாஸ்மால இருக்கிற அந்த ஆன்டி பி என்று சொல்லக்கூடிய அந்த ஆன்டிபாடி இந்த பி பாசிட்டிவ் அந்த ரத்த சிவப்பணுக்கள்ல உள்ள அந்த பி ஆன்டிஜனை அழிக்க நேரிடும். அதனால வந்து நமக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம். அதனாலதான் நம்ம வந்து அவங்களுக்கு என்ன குரூப் இருக்கணுமோ அதுக்கு தேவை, அது நம்ம சரியாக பொருந்துதா என்பதையும் நம் ரத்த வங்கியில் ஒன்றுக்கு ரெண்டு முறை கன்ஃபார்ம் செய்துதான் அழிப்போம். பட் ஆனா வந்து இப்ப அதே குரூப்புக்கு அதே குரூப் கொடுக்கறதா நல்லது.
ஐயா, இப்ப ரத்த தானம் அப்படின்னு சொல்றப்ப எல்லாருமே ரத்தத்தை தானமா வழங்குறதுக்கு முன் வரலாம். அந்த வகையில இவங்களா ரத்த தானம் கொடுக்கணும், இவங்களுடைய உடம்புல இருந்து ரத்த தானம் எடுக்கணும், அல்லது இந்த பழக்க வழக்கங்கள் இருக்கிறவங்கள்ட்ட எடுக்கக்கூடாது அப்படின்னு ஏதாவது வரைமுறைகள் விதிமுறைகள் இதுல இருக்காங்க ஐயா?
கண்டிப்பா இருக்குங்க ஐயா. இப்ப நார்மலா இப்ப ரத்த தானம் என்பது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னா, இப்ப 18 வயது நிரம்பிய அனைவரும், அதே அவங்க வந்து 65 வயது வரையிலும் நம்ம டொனேட் பண்ணலாம். ஸோ இந்த 18 65 வயது வரையிலும் அவங்களுக்கு நமக்கு இப்போ பிளட் பேங்க் டொனேட் பண்ண வர்றாங்கன்னா அவங்களோட உடல் தகுதியின் அடிப்படையில் தான் நம்ம வந்து டொனேஷனை நம்ம வந்து அலோவ் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மினிமம் கிரைட்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஜுக்கு எப்படி நம்ம 18 நிரம்பி இருக்கணும், 65 வயது வரை கொடுக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கோமோ அந்த மாதிரி எடை வந்து 45 கிலோவுக்கு மேல் இருக்கணும். அதே மாதிரி ஹீமோக்ளோபின் அளவு வந்து 12.5 கிராமுக்கு மேலே இருக்கணும். அதை இல்லாமல் அவங்களோட உடல் தகுதி, அதாவது ஒரு அன்கண்ட்ரோல்டு ஒரு ஹைப்பர் டென்ஷன், அவரோட நீரிழிவு நோயினால் அன்கண்ட்ரோல்டாக பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க, ஏதாவது நாள்பட்ட மாத்திரை வியாதிகள் ஏதாவது மாத்திரைகள் சாப்பிட்றவங்க, அதே மாதிரி ஆல்கஹால் பழக்கம் உள்ளவங்க, ஸ்மோக்கிங் உள்ளவங்க, இவங்க எல்லாருமே இப்போ டைஃபாய்டு நோயினால் வந்து கடைசி ஒரு வருடத்திற்கு டைஃபாய்டு நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள், இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்கள் இருந்தாங்கன்னா அவங்க அந்த டைமில் அவங்க கொடுக்க முடியாது. ஸோ அதுக்கான கிரைட்டீரியாவை நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம எடுக்கலாம்.
ஐயா, இப்ப ஒருத்தருடைய உடம்புல இருந்து ரத்தம் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த ரத்தத்துல இருந்து என்னென்ன டெஸ்ட்கள்லாம் செஞ்சு இந்த ரத்தம் வந்து இன்னொருத்தருடைய உடலுக்கு செலுத்தக்கூடிய ரத்தம், ஒரு பாதுகாப்பான ரத்தம் அப்படின்னு என்னென்ன டெஸ்டிங் மெத்தட் எல்லாம் இருக்கு, அதை கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
இப்ப நார்மலா நம்ம உடல் தகுதியின் அடிப்படையில் தான் நம்ம வந்து 350 ml பிளட் ஆனது ஒரு உறவனத்திலிருந்து எடுக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் அது வந்து நம்ம ஸ்கிரீனிங், அதாவது டிடிஐ ஸ்கிரீனிங், அதாவது டிரான்ஸ்மிஷன் மூலமா நம்ம டிரான்ஸ்மிட் ஆகக்கூடிய வியாதிகளை வந்து நம்ம ஸ்கிரீனிங் பண்ணி தான் நம்ம வந்து அது வந்து நெகட்டிவா என்னன்னு பார்த்துட்டு தான் நம்ம பிளட்டை வந்து கொடுக்குறோம். ஸோ அதுல வந்து நமக்கு உலக சுகாதார அமைப்பின் படி நம்ம வந்து HIV 1 & 2 அந்த வைரஸோட வைரஸ் கிருமி இருக்குதான் நம்ம கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி ஹெப்படைட்டிஸ் பி என்று சொல்லக்கூடிய மஞ்சள் காமாலை வைரஸ், அதுக்கப்புறம் ஹெப்படைட்டிஸ் சி, அதுக்கப்புறம் வந்து சிஃபிலிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பாக்டீரியா இருக்குதான்னு பாக்குறோம். அதுக்கப்புறம் வந்து மலேரியா என்று சொல்லக்கூடிய உயிரினம் எதுவும் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இது எதுவுமே இல்லைன்னாதான் நம்ம வந்து அந்த பிளட்டை வந்து நம்ம சேஃபா டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றோம்.
ஐயா, இப்ப ஒரு ஒரு சாதாரண ஒரு மனிதர் ஏதாவது ஒரு நோயினால பாதிக்கப்பட்டு மருந்து உட்கொள்றாரு, அவருக்கு அந்த உடல்நிலை சீரா வந்துருது, ஆனா அவர் வந்து ரத்தம் கொடுக்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அவர் ரத்தம் கொடுப்பதற்கு தகுதி உடைய ஒரு நபராங்க ஐயா?
கண்டிப்பாங்க. இப்போ நார்மலா நம்ம ஒரு டோனரை வந்து நம்ம அதாவது நிராகரிக்கிறோம், அதாவது டிஃபர் பண்றோம் அப்படின்னா நம்ம டிஃபர் பண்றது வந்து டெம்பரரியாகவும் பண்ணலாம், பெர்மனண்டாகவும் பண்ணலாம், அவங்களோட கண்டிஷனை பொறுத்து இருக்கு. இப்போ நார்மலா இப்போ இருதய நோய்க்கு மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க லைஃப் லாங் அவங்க சாப்பிட்ற மாதிரியான சுச்சுவேஷன் இருந்ததுன்னா அவங்க கொடுக்க முடியாதுங்க ஐயா. அதே மாதிரி இப்போ டெம்பரரியா சும்மா நம்ம சும்மா சளி 2 நாட்கள் சளி 3 நாட்கள் சளி இல்லை ஏதாவது ஒரு தோல் பிரச்சனைகள் இருக்கு, அதுக்கு டெம்பரரியா சும்மா கொஞ்ச நாள் மாத்திரைகள் சாப்பிட்றாங்கன்னா அந்த மாத்திரைக்கு நம்ம ஏற்ற மாதிரி 48 மணி நேரம் இல்லை 72 மணி நேரம் இல்லை 2 வாரம் இல்லை தடுப்பூசி போட்டிருக்காங்கன்னா தடுப்பூசிக்கு ஏற்ற மாதிரி 14 நாட்கள் 28 நாட்கள் அந்த டைம்ல மட்டும் அவங்க கொடுக்க முடியாது, அதுக்கப்புறம் அவங்க கொடுக்கலாம். இல்லை ஏதாவது வந்து வலிப்பு நோய்கள் பிரச்சனைகள் இருக்கு, இல்லை வந்து வேற ஏதாவது வியாதிகளுக்கு ரொம்ப நாள் சாப்பிட்றாங்க அப்படின்னா அந்த அது சரி பண்ற வரைக்கும் நம்ம வந்து அவங்க டொனேட் பண்ண முடியாதுங்க ஐயா. மற்றபடிக்கு சிம்பிளா உள்ள கண்டிஷன்ஸுக்கு நம்ம நார்மலா இப்போ ஒரு ஒரு ஃபீவர் வருது அப்படின்னா, ஏன்னா டொனேட் பண்ண வர்றவங்க அவங்க ஹெல்த்தியாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் அவங்க டொனேட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாதுங்க ஐயா. அதனால ரெண்டுமே நம்ம பார்த்து தான் நம்ம வந்து டொனேஷனுக்கு நம்ம அலோவ் பண்றோம் ஐயா.
ஐயா, இப்போ சில பேர் ரத்த தானம் கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா தவிர்க்க இயலாத சூழல்ல ஒரு மது பழக்கம் அல்லது புகைப்பழக்கம் அப்படிங்கிற தவறான பழக்கங்களுக்கு அவங்க அடிமையாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த மது பழக்கம் புகைப்பழக்கம் இருக்கக்கூடியவங்க ரத்த தானம் கொடுக்கலாமா? அப்படி கொடுக்கும் பொழுது என்ன மாதிரியான ஒரு தவறான விளைவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்காங்க ஐயா?
அதாங்கய்யா, இப்ப நார்மலா இப்போ மது பழக்கம் இருக்கிறவங்க அவங்க மது அருந்திய அந்த 24 மணி நேரத்துக்கு கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். ஏன்னா அந்த நம்ம அந்த ரத்தத்தை நம்ம எடுத்து நம்ம வந்து நோயாளிகளுக்கு செலுத்தவும் முடியாது. அதே நேரத்துல ரத்தம் எடுக்கும் போது அவங்களுக்கும் மயக்கம் அந்த பாதிப்புகள் வரலாம். அதே மாதிரி புகைப்பழக்கம் இருக்கிறவங்க ஒரு 30 நிமிடத்திலிருந்து 4 மணி நேரம் வரை நம்ம டொனேட் பண்றதை அவாய்ட் பண்றது நல்லது ஐயா. ஏன்னா நம்ம எடுத்து அந்த பிளட்டை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாம போகலாம். அதே நேரத்துல இவங்களுக்கும் ஏதாவது டோனருக்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக நம்ம அதை வந்து கொஞ்ச நேரம் வந்து அதை நம்ம அவாய்ட் பண்றது நல்லது இல்லையா
ஐயா? இப்ப இந்த எல்லா மாவட்டங்கள் தோறும் அரசு மருத்துவமனைகள்ல ரத்த வங்கி அப்படிங்கிற ஒரு பிரிவு செயல்பட்டுகிட்டு இருக்கு. இந்த ரத்த வங்கியினுடைய பணிகள் என்னென்னங்க ஐயா?
இப்ப ரத்த வங்கி என்பது முழுக்க முழுக்க நம்ம வந்து டோனர்ஸோட நம்ம அவங்களோட ஒத்துழைப்பு மக்களோட ஒத்துழைப்புனாலதான் நம்ம இயங்கிக்கிட்டு இருக்கோம். இப்ப நார்மலா வந்து ஒரு கொடையாளர் வர்றாங்க அப்படின்னா அந்த கொடையாளர் நம்ம பிளட்டை எடுத்து அந்த பிளட்டை வந்து நம்ம ப்ராசஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அதை நம்ம வந்து அதை ஸ்கிரீனிங் பண்ணக்கூடிய அந்த டெஸ்ட் பண்றோம். அதுக்கப்புறம் வந்து ரத்த கூறுகளாக பிரிக்கிறோம். அதுக்கப்புறம் நோயாளிகள் வந்து நோயாளிகளிலிருந்து நமக்கு வந்து வார்டிலிருந்து நமக்கு ரெக்வஸ்ட் வருது அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி நம்ம என்ன பிளட் காம்போனன்ட் கேட்கறாங்களோ அதை வந்து நம்ம இஷ்யூ பண்றோம். இங்கே இப்ப ரத்த வங்கிக்கு வந்து நம்ம கொடுக்குற டோனர் மட்டும் இல்லாம நம்ம வெளியில வந்து நமக்கு முகாம்கள் நடத்துற இடத்துலயும் நம்ம போய் முகாம்கள் கண்டக்ட் பண்ணி அங்க நம்ம ரத்தத்தை வந்து கலெக்ட் பண்றோம். அதுக்கப்புறம் மக்களுக்கு மத்தியில ஒரு ரத்த தானத்தோட ஒரு அவசியம் அதோட நம்ம அவசியத்தை வந்து எல்லாருக்கும் நம்ம தெரிவிக்கிறோம். இது மாதிரியான வேலைகள் இருக்குதுங்க ஐயா. இது மட்டும் இல்லாம இப்ப டோனருக்கே வந்து இப்ப நார்மலா வந்து நம்ம அந்த டெஸ்ட் பண்றதுல ஏதாவது ஒரு கிருமிகளை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ற மாதிரி இருந்ததுன்னா அதை வந்து நம்ம அவங்களுக்கு விருப்பத்தின் பேரில் அவங்களுக்கு தெரிவித்து அதற்கான ட்ரீட்மெண்ட்டை நம்ம எடுத்துக்கிறோம். அறிவுரைகளும் வழங்கப்படும் ஐயா.
ஐயா, இப்ப மருத்துவத்துறையை பொறுத்த மட்டும் ரத்தம் அதனுடைய தேவை எங்கெங்கெல்லாம் அந்த ரத்தம் வந்து தேவைப்படுது, அதனுடைய பயன்பாடுகள் இருக்குங்க ஐயா?
கண்டிப்பாங்க ஐயா. இப்போ ரத்த கூறுகள் வந்து இப்ப 4 பகுதிகளாக நம்ம பிரிக்கப்படுகிறது. அதுல வந்து ரத்த சிவப்பணுக்கள் நம்ம பிரிக்கிறோம், கட்டணுக்கள் என்பது பிரிக்கிறோம், அதுக்கப்புறம் வந்து பிளாஸ்மா பிரிக்கிறோம், அப்புறம் கிரையோபிரசப்பட்டேன்னு சொல்லி 4 பகுதிகளாக பிரிக்கிறோம். இப்போ இந்த சிவப்பணுக்களோட அளவு வந்து நமக்கு இந்த ரத்த சோகை இப்போ நார்மலா கர்ப்பிணி தாய்மார்களோ நாள்பட்ட வியாதிகளுக்கு அதான் மருந்து எடுத்துட்டு இருக்காங்க, இல்ல வந்து ஏதாவது கேன்சர் தெரப்பி எடுத்துட்டு இருக்காங்க, இல்ல வந்து இப்போ ஒரு விபத்துனால வந்து ரத்த தேவைப்படுற அந்த மாதிரி இடங்கள்ல நம்ம கண்டிப்பா அதை வந்து நம்ம யூஸ் பண்ற மாதிரி வரும். அதே மாதிரி இப்ப தட்டணுக்கள் வந்து இப்ப குறையக்கூடிய ஏதாவது வைரல் ஃபீவர் இல்ல ஏதாவது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய கண்டிஷன், அதுக்கப்புறம் வந்து ஏதாவது இப்ப நம்ம விபத்துக்கு கண்டு காலங்கள், அப்புறம் வந்து அதே மாதிரி அதாவது பிரசவத்துக்கு பிறகு ஏற்படும் ரத்த இழப்புகள், ஸோ இந்த நேரங்களில் நம்ம அதுவும் தேவைப்படும். அதே மாதிரி பிளாஸ்மாவும் அதே மாதிரி இந்த கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த புரதங்கள் வந்து குறையிறப்ப ரத்தம் வந்து உறையாம இருக்கும். அந்த அதை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்றதுக்காக நம்ம வந்து இந்த பிளாஸ்மா நம்ம கொடுக்க வேண்டியது வரும். அதே மாதிரி கிரையோபிரசிபிடேட் என்று சொல்லக்கூடியதும் அந்த ரத்த உடைய தேவையான புரோட்டீன் அடங்கிய ஒரு கூறு, அதை வந்து நம்ம அந்த மாதிரி கண்டிஷன்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க ஐயா.
ஐயா, இப்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு நபரிடம் இருந்து நம்ம ரத்தம் கொடையா வாங்குறோம் அப்படிங்கிறப்ப அவருடைய உடல்ல இருந்து ரத்தத்தை எப்படி மருத்துவ பரிசோதனைகள் அடிப்படையில் பாதுகாப்பா ரத்தத்தை எடுப்பீங்க, அதனுடைய முறைகள் என்னென்ன, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
கண்டிப்பாங்க ஐயா. இப்ப நம்ம நார்மலா இப்ப டோனர் வர்றாங்கன்னா நம்ம அவங்கள்ட்ட வந்து எல்லா டோனர் கிரைட்டீரியாவும் நம்ம ஃபுல்ஃபில் ஆகுதான் நம்ம பாக்குறோம். அதுல வந்து நம்ம முதல்ல சொன்ன மாதிரி வயதுல இருந்து அவங்களோட எடை, ஹீமோகுளோபின் அளவு, தற்போதைய அவங்களோட உடல்நிலை எல்லாம் நம்ம பரிசோதித்து பார்த்துட்டு தான் நம்ம எடுக்கிறோம். எடுத்ததுக்கு அப்புறம் வந்து நார்மலா வந்து பாத்தீங்கன்னா டோனருக்கு வந்து 24 மணி நேரத்தில் அந்த பிளட் வால்யூம் வந்து நமக்கு ரீப்ளேஸ் ஆயிடும். அது வந்து அது ஹீமோகுளோபின் லெவல் வந்து நம்ம ஃபாலோ ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம 3 மாதங்களுக்கு ஒரு தடவை, இப்ப ஆண் டோனரா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவையும், பெண் டோனரா இருந்தாங்கன்னா 4 மாசத்துக்கு ஒரு தடவையும் நம்ம டொனேட் பண்ணலாம்னு நம்ம அறிவுறுத்துறோம். அது இல்லாம அவங்க வந்து நார்மலா வந்து ரெகுலர் டோனர்ஸ் எல்லாருமே அது வந்து ரெகுலரா அவங்க நார்மல் டயட்டை வந்து அவங்க ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த ரத்தத்தின் அளவு அதுக்கப்புறம் இரும்பு சத்தின் அளவு வந்து அவங்க குறையாம பார்த்துக்கணும். ஸோ நார்மலா டொனேட் பண்றவங்க கரெக்டா அவங்க வந்து நார்மலா எடுத்துக்கிற டயட் எடுத்துட்டு இருக்கிறதுனால அது எந்த ப்ராப்ளமும் வராது. பட் இருந்தாலும் அவங்க பக்கத்துல உள்ள ஏதோ ஒரு மருத்துவமனையில எதுலயே வந்து அவங்க ஹீமோகுளோபின் அளவு வேணா நம்ம ஏதாவது உடம்பு டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கு இந்த மாதிரி அப்படின்னா நம்ம பரிசோதிச்சு பாத்துக்கலாங்க ஐயா.
இன்னைக்கு இந்த ரத்த கொடைய பெறுறது, ரத்த பரிசோதனைகள்ல என்ன மாதிரி ஒரு நவீன மருத்துவ முறைகள் வளர்ச்சி முன்னேற்றம் அடைஞ்சிருக்குங்க ஐயா?
டொனேட்லேருந்து கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம டெஸ்ட் பண்ணக்கூடிய ஆய்வு இது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு அட்வான்ஸாக வந்துருச்சு. அதுவும் இல்லாமல் நம்ம வந்து ரத்த குரூப் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு கிராஸ் மேச்சிங் என்று சொல்லக்கூடிய அந்த ப்ரொசீஜர், அதாவது நோயாளியின் ரத்தமும் டோனரோட ரத்தமும் சேருதா என்று பார்க்கக்கூடியதுக்கு நிறைய அட்வான்ஸ்டு டெக்னாலஜிகள் வந்து நம்ம இதில் வந்துருச்சு. இப்போ ஜெல் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி வந்துருக்கு. அந்த டெக்னாலஜி மூலமாக நம்ம கிராஸ் மேச்சிங் அந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம பண்ணி கொடுக்கலாம். அந்த மாதிரியான அதே மாதிரி நம்ம அந்த கிருமிகளை ஐடென்டிஃபை பண்ணக்கூடியதுக்கு நமக்கு நிறைய பரிசோதனை முறைகள் வந்து வந்திருக்குது. ஐயா,
ஐயா, சில பேர் ரத்த தானம் கொடுக்கும் பொழுது அந்த ஊசி வழியா அந்த நீடில் வழியா ரத்த தானம் அந்த எடுத்ததுக்கு பிறகும் அந்த ஊசி கொடுத்த இடத்துல இன்னமும் சில இடங்கள்ல அந்த ரத்தம் வந்து நிக்காம அப்படியே அந்த ப்ளீடிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரத்தம் வழியக்கூடிய ஒரு தன்மையை நிறைய இடங்கள் நம்ம பார்த்திருக்கோம். அதுக்கு என்ன காரணம் ஐயா? அது ஏன் இப்படி அந்த ரத்தம் வந்து நிக்காம வந்துகிட்டே இருக்கு? அதை கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
ஓகேங்க. இப்ப நார்மலா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பிளட்டை எடுத்ததுக்கு அப்புறம் அவங்க அந்த பூச்சிலேயே வந்து டோனருக்கு வந்து நம்ம வீடியோ எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம காட்டன் வச்சு நல்லா கம்ப்ரஷன் கொடுத்து ஒரு 10-15 மினிட்ஸ் அவங்க கவுச்சிலே இருப்பாங்க. அந்த கண்டினியூஸா நம்ம அந்த ப்ரெஷர் கொடுக்குறப்ப நார்மலா இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காது. ஸோ அப்போ வந்து அதுக்கு முன்னாடி ரத்தம் வந்து சில பேருக்கு உறையாம இருக்கும், அவங்க ஏதாவது மாத்திரைகள் எதுவும் போட்டிருந்தா கூட நம்ம முன்னாடியே வந்து நம்ம மெடிக்கல் செக்அப் பண்றப்பே அந்த தகவல்கள்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க நம்ம எடுக்க மாட்டோம். பட் நார்மலா இந்த மாதிரியான இந்த ப்ரெஷருக்கு வந்து ஒரு 10-15 நிமிஷம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி விளைவுகள் வராது. சில டைம் அவங்க கையை ஏதாவது எடுத்துட்டாங்க அந்த மாதிரி வந்ததுனாதான் அந்த மாதிரி வரும். அப்படி வந்தாலும் யாருமே பயப்பட தேவையில்லை. கையை வந்து நல்லா உயர்த்தி கொண்டு நம்ம அந்த இடத்துலயே காட்டு வச்சு ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டோம்னா அது டெம்பரரியா தாங்க ப்ளீடிங் வரும், ஸ்டாப் ஆயிருங்க ஐயா.
ஐயா, இப்ப இந்த ரத்த தானம் கொடுக்கறவங்க அவங்களுக்கு உணவு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஆரோக்கியமா இருக்கணும், ரத்தம் கொடுத்ததுக்கு பின்னாடி அவங்க இயற்கையா தன்னுடைய வழக்கமான செயல்பாடுகளை பணிகளை செய்யலாமா, எவ்வளவு நேரம் அவங்க ஓய்வு எடுக்கணும், அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
கண்டிப்பாங்க ஐயா. இப்போ ஒருத்தவங்க டொனேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க வேலைகளை பொறுத்து, இப்ப நார்மலா வந்து இப்ப நம்ம லாங் டிரைவ் போறவங்க, அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ரொம்ப கட்டுமான தொழிலில் ஈடுபடக்கூடியவர்கள், கடினமான வேலை பார்க்கக்கூடியவர்கள், ஒரே இடத்தில் நின்று கொண்டு ரொம்ப நேரம் வேலை பார்க்குறவங்க, ஸோ இந்த மாதிரி உள்ளவங்க வந்து ஒரு 24 மணி நேரம் வந்து அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி உடற்பயிற்சி செய்யக்கூடியவர்கள், விளையாட்டு வீரர்கள், அவங்கெல்லாம் வந்து அட்லீஸ்ட் ஒரு 24 மணி நேரம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறது நல்லதுங்க ஐயா. ஏன்னா வந்து நார்மலாக இப்போ டொனேட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நமக்கு ரத்த புது செல்லு புது சிவப்பணுக்கள் அணுக்கள் எல்லாமே உருவாகக்கூடியதுனால நமக்கு உடல் சோர்வு ஏற்படலாம். அதுவும் இல்லாமல் நீர்த்தத்து வந்து நமக்கு இப்ப எடுக்கிறதுனால நீர்த்தத்து குறைபாடுகள் ஏற்படலாம். அதை தவிர்ப்பதற்காக நம்ம ரெஸ்ட் எடுக்கிறது நல்லது ஐயா. 24 மணி நேரமாவது குறைஞ்சது, அதாவது 12-24 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கிறது நல்லது ஐயா. உணவு பழக்கங்களை பொறுத்தவரையில அதிகமா வந்து நம்ம நார்மலா அருந்தக்கூடிய அந்த நீரை விட கொஞ்சம் நார்மலா நம்ம பருகக்கூடிய நீரை விட கொஞ்சம் அதிகமா பருக வேண்டும். அது மட்டும் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு வந்து நிறைய ஃபுட்டு வந்து அவுட் சைடு ஃபுட்டை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது ஐயா. இரும்புத்தோட அளவு வந்து அது குறைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்க வந்து நார்மலா எப்போதும் எடுக்கிற மாதிரி எப்போதும் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டா எந்த பிரச்சனையும் வராதுங்க ஐயா.
ஐயா, இப்ப ஒரு கொடையாளர் ரத்தம் வழங்குறாங்க அப்படிங்கிறப்ப அவருடைய உடல்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு ரத்தம் வெளியேறுது. அப்படி வெளியேறதுனால அவருடைய உடல்ல ஏதாவது பாதிப்புகள், ரத்த இழப்பு ஏற்பட்டதுனால அவருடைய உடல்ல பாதிப்புகளோ அல்லது வேற ஏதாவது மருத்துவத்துறையில ஒரு பாதிப்போ வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்காங்க ஐயா?
கண்டிப்பா இருக்காதுங்க ஐயா. ஏன்னா நம்ம வந்து முன்னாடியே நம்ம வந்து மெடிக்கல் ஃபிட்னஸ்லயே நம்ம வந்து எல்லாமே நம்ம அவங்களோட பிபி அளவு நார்மலாக இருக்கிறதா, எல்லாமே நம்ம நார்மலா இருக்கிறதாங்கிறத நம்ம பார்த்து தான் எடுக்கிறோம். ஸோ அந்த மாதிரி எடுக்கிறப்போ இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் நமக்கு வராது. பட் அதையும் மீறி அவங்க வந்து டொனேட் பண்ணதுக்கு அப்புறம் அவதான் இப்ப நான் சொன்ன மாதிரி அந்த ரெஸ்ட் எடுக்கிறது, அதே மாதிரி அதிகம் அந்த நீர் வந்து போதுமான அளவு வந்து பருகிறது, இந்த மாதிரி இருக்கிறப்போ இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் வராது. பட் அது வந்து நார்மலா இப்ப நீங்க டொனேட் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா நமக்கு எல்லா அணுக்களோட அளவு வந்து திரும்ப புத்துணர்ச்சியை தானே கொடுக்கும். ஏன்னா புதுசா செல்கள் நமக்கு உருவாகிறப்ப புத்துணர்ச்சியை தான் கொடுக்கும். அதே நேரங்களில் நம்ம உடம்புல கொலஸ்ட்ரால் அளவும் நமக்கு தீராவே இருக்கும். ஸோ ரத்தம் கொடுப்பதனால நன்மைகள் தான் நிறைய உண்டு இல்லையா, நம்ம வந்து எந்த தீமைகளும் இல்லை இல்லையா. நம்ம கரெக்டா வந்து நம்ம நம்ம மெடிக்கல் ஃபிட்னஸ்ல எல்லாம் ஃபிட் ஆகி கரெக்டா நம்ம வந்து பாத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் வராதுங்க ஐயா.
இன்னைக்கு இன்னமும் கூட அந்த ரத்தம் கொடையா கொடுக்கறதுல குறிப்பா அந்த இளம் பெண்கள் மத்தியில ஒரு சில பெண்கள் கொடுக்க முன்வர்றாங்க, ஒரு சில பெண்கள் ரத்தம் கொடுத்தா நம்மளுடைய உடல்ல ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுருமோ, எடை இழப்பு ஏற்பட்டுருமோ அப்படிங்கிற பயம் இன்னும் கூட சில பெண்களுக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால அவங்களுக்கு ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கா, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
ஓகேங்க. இப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து நார்மலா நம்ம ஸ்டார்டிங்லயே சொன்ன மாதிரி நமக்கு வயது வந்து 18 நிரம்பி இருக்க வேண்டும். அதே நேரத்துல வெயிட் வந்து 45 கிலோக்கு மேல இருக்க வேண்டும். ஹீமோகுளோபின் வந்து 12.5 கிராம்க்கு மேல இருக்க வேண்டும். இதுதாங்க நமக்கு மெயின் கிரைடீரியாவே. ஸோ இதுல வந்து நமக்கு ஃபிட்டானாங்கன்னா அவங்க வந்து ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அதை இல்லாம மற்ற மருத்துவ தகுதிகள் எல்லாம் அந்த கேள்விகள் எல்லாம் அவங்களுக்கு ஃபிட் ஆயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக எடுக்கலாம். இதுல இருபாலரும் யாரு வேணாலும் நம்ம கொடுக்கலாம். இதனால எந்த பாதிப்பும் இருக்காது. பெண்களுக்கு சில சூழ்நிலைகள்ல இப்ப அவங்க வந்து லாக்டேஷன் அதாவது பாலூட்டும் நிலையில் இருக்கிறாங்க அந்த மாதிரி இருக்காங்கன்னா அந்த டைம்ல நம்ம கொடுக்காம இருக்கிறது நல்லது. மாதவிடாய் காலங்களிலும் அந்த காலங்கள் போக அந்த 5-7 நாட்கள் கழித்து அவங்க வந்து இப்ப ஹீமோகுளோபின் நார்மலா இருக்குதுன்னா தாராளமாக கொடுக்கலாங்க ஐயா. அதே மாதிரி இப்ப பிரெக்னன்சியா இருக்கவங்க நம்ம கொடுக்க மாட்டாங்க, அந்த அவங்க கொடுக்க முடியாது. ஸோ மற்ற கண்டிஷன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ஓகே, அவங்க ஃபிட்னா தாராளமா கொடுக்கலாம் ஐயா.
ஐயா இன்னைக்கு இந்த ரத்த தானம் கொடுக்கக்கூடிய முறைகள்ல மருத்துவ துறைகள்ல அதை பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எப்பவுமே சுத்தமா இருக்கணும், சுகாதாரமா பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனுடைய இப்ப ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய ஊசி வந்து மறுமுறை பயன்படுத்தக்கூடாது அப்படின்லாம் நிறைய சொல்றாங்க. இன்னைக்கு எந்த மாதிரியான நவீன முறைகள், தூய்மையான முறைகள் இந்த ரத்தம் கொடுக்கறது வழங்குறதுல இன்னைக்கு கடைபிடிக்கப்பட்டு வருதுங்க ஐயா?
கண்டிப்பாங்க ஐயா. இப்ப நார்மலா நம்ம வந்து டோனருக்கு ஹீமோகுளோபின் பாக்குற ஆரம்பிக்கிறதுல இருந்து நம்ம கலெக்ஷன் முடிச்சு அவங்கள அனுப்புற வரைக்கும் எல்லாமே சுத்தமான முறையில தான் நமக்கு நடக்குதுங்க ஐயா. இப்ப நமக்கு ஹீமோகுளோபின் பாக்குறதுல இருக்கட்டும், அந்த நீடில் யூஸ் பண்றது, அதுக்கப்புறம் நம்ம அது அந்த இடத்த நம்ம சுத்தம் செய்யறதுல இருந்து அந்த விரல சுத்தம் பண்றது வரைக்கும் எல்லாமே நமக்கு திரையில தான் நடக்குது. டோனர் வந்து நம்ம பிளட் எடுக்க போறப்ப பிளட் பேக் போடுறதுக்கு முன்னாடியும் அந்த பிளட் கொடுக்க போற அந்த நீடில் போட போற அந்த இடத்துல வந்து அந்த வெயின் இருக்கையும் நம்ம சுத்தம் பண்ணி தான் எடுக்கிறோம். அதே மாதிரி நமக்கு பேக்லயுமே நமக்கு நீடில் வந்து திரையிலான நீடில் வந்து அதுல அட்டாச் ஆயிருக்கு. ஸோ அட்டாச் ஆயிருக்கிறதுனால எந்த விதத்திலயுமே அந்த கண்டாமினேஷன் ஆகக்கூடிய வழிகள் வந்து இல்லைங்கய்யா. ஸோ அதெல்லாம் நவீன முறையில் நடக்குதுங்கய்யா.
இப்ப ஒரு ஒருத்தர்கிட்ட இருந்து எடுக்கக்கூடிய ரத்தத்தை இன்னொருத்தவங்களுக்கு ஏத்தணும் அப்படிங்கிறப்ப இடையில எத்தனை நாள் அந்த பிரிசர்வேட்டிங்னு சொல்லக்கூடிய ஒரு மருத்துவ முறையில பாதுகாக்கப்பட்டு வருது? குறைந்தபட்சம் எத்தனை நாட்கள் அந்த ரத்தத்தை நம்ம பாதுகாப்பா வச்சுக்கலாங்க ஐயா?
கண்டிப்பாங்க ஐயா. இப்ப நார்மலா நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ரத்தம் வந்து 4 கூறுகளாக பிரிக்கப்படுகிறது. இப்ப ரத்த சிவப்பணுக்கள் வந்து நம்ம அதிகபட்சமாக அதுக்கு அதற்கான பிரத்யேகமான நம்ம இயந்திரங்கள் வைத்திருக்கிறோம். ஸோ அந்த கருவிகளின் மூலமாக நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுட்டு அதுல வந்து இப்ப சிவப்பணுக்கள் வந்து மேக்சிமம் நம்ம வந்து 35-42 42 நாட்கள் வரும் வரையும் ஸ்டோர் பண்ணலாங்க ஐயா. அதே மாதிரி தட்டணுக்கள் என்று சொல்லக்கூடிய பிளேட்லெட்ஸ் வந்து 5 நாட்கள் வரையும் ஸ்டோர் பண்ணலாம். அதே மாதிரி பிளாஸ்மா மற்றும் கிரையோ பிரசிபிடேட்டை நம்ம வந்து 1 வருடம் வரைக்கும் நம்ம சேமித்து வைக்கலாங்க ஐயா.
ஐயா இன்னைக்கு ரத்த தானத்தை பத்தின ஒரு விழிப்புணர்வு அப்படிங்கிறது இன்னைக்கு இளைஞர்கள்ட்ட பொதுமக்கள்கிட்ட எந்த அளவுக்குங்க ஐயா அது இருக்குது? எல்லாரும் ரத்த தானம் செய்யறது அப்படிங்கறத ஒரு பயந்த நோக்கத்தோட பாக்குறாங்களா, இல்ல பரவலா ரத்த கொடுக்கணும் அதனால எந்த பாதிப்புகளும் வராது அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பு உணர்வோடு இருக்காங்களாங்க ஐயா?
கண்டிப்பாங்க ஐயா. இப்போ நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரையிலும் நிறைய வாலண்டரி டோனர்ஸ் வந்து நமக்கு வந்து வந்து அவங்களாவே தாமாகவே முன் வந்து டொனேட் பண்றாங்க. ஒரு சில நபர்கள் மட்டும் அந்த அவேர்னஸ் வந்து அவங்கள ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்க ஓரளவுக்கு அவங்களும் கேட்டுட்டு அவங்க டொனேட் பண்றாங்க. இப்ப நார்மலா வந்து பாத்தீங்கன்னா இப்ப நோயாளி வந்து அட்மிஷன் ஆயிருக்காங்கன்னா அவங்க பிளட் ரிலேட்டிவ்ஸ் கூட அந்த அவேர்னஸ் வந்து நம்ம கரெக்டா நம்ம அவங்களுக்கு வந்து நம்ம சொல்றப்ப அவங்க ஒரு சில பேர் அந்த குழுக்க வந்து முன் வந்துடுறாங்க. ஸோ இப்போ நார்மலா வந்து நம்ம நாட்டிலயுமே வந்து பாத்தீங்கன்னா 2% அளவு தான் வந்து டோனர் வந்து டொனேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த விழிப்புணர்வு வந்து கொஞ்சம் பரவ பரவ அதை வந்து டொனேட் பண்றதுனால எந்த தீமைகளும் வராது என்பது தெரியும் தெரிந்து அனைவரும் வந்து டொனேட் பண்றது கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்குதுங்க ஐயா.
ஐயா இன்னும் இதை பத்தின ஒரு இந்த ரத்த தானம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை பொதுமக்கள்கிட்ட இன்னும் ஓரளவு கொண்டு போய் சேர்க்கணும், இன்னும் இதை பத்தின தகவல்களை அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்க பட்சத்துல எந்த மாதிரியான நம்ம செய்திகளை அவங்கள்ட்ட சொல்ல நம்ம கடமைப்பட்டிருக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குங்க ஐயா?
கண்டிப்பாங்க ஐயா. இப்ப நார்மலா இப்ப நம்மளே முகாம்கள் ரத்த முகாம்கள் வந்து நமக்கு வந்து அமைக்கப்படும் போது ஒரு கல்லூரியிலேயோ ஒரு இடத்துலயோ நம்ம அமைக்கிறாங்க அப்படின்னா நம்ம அந்த இடத்துல துண்டு பிரசுரங்கள் நம்ம வந்து அவேர்னஸ் பிளட் டொனேஷன் பத்தின அவேர்னஸ் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி கல்லூரி மாணவர்கள் மத்தியில் 18 வயது நிரம்பிய மாணவர்கள் இருக்கும் அந்த இடத்துல வந்து நம்ம வந்து நம்ம அவேர்னஸ் வந்து நம்ம எப்போதுமே ஒரு முகாமுக்கு முன்னாடி கொடுக்குறோம். ஸோ அதன் மூலமா அவங்க வந்து அதை வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு டொனேஷன் நமக்கு வந்து எந்த கெடுதலும் இல்லை, அதனால நாங்கள் உயிரில் காப்பாற்றப்படுகிறது அந்த முக்கியத்துவத்தை அறிய அவங்களை வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஐயா. ஸோ அந்த மாதிரி பொது இடங்கள்லயும் நம்ம எந்த முகாம் போனாலும் இப்போ முகாமுக்கு போறப்ப அந்த பிளட் டொனேஷன் பத்தின ஒரு அவேர்னஸ் நிரம்பி அந்த பிரசுரங்களை வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஐயா.
ஐயா இந்த ரத்தம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறப்ப இன்னைக்கு நிறைய உடல் உறுப்புகள்ல ஒரு உறுப்பு இருந்ததுன்னா மாற்று அறுவை சிகிச்சை வந்துருச்சு, இதயத்தை மாற்று அறுவை சிகிச்சை வந்துருச்சு, நிறைய மருத்துவ முறைகளை முன்னேறிட்டு இருக்கு. ரத்தம் குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்துல ஒரு இன்னொரு ரத்தம் தான் ஏத்தக்கூடிய ஒரு சூழல்ல வேறு மாற்று மருத்துவ முறைகள் இன்னைக்கு இருக்காங்க ஐயா?
கண்டிப்பா சொல்றேன். நார்மலா வந்து பாத்தீங்கன்னா இப்போ நாம ஒரு மருந்து மாத்திரை மாதிரி இதை வந்து நம்ம வந்து கைகளிலேயோ இல்ல வந்து ஆய்வகங்களிலேயோ தயாரிக்க முடியாதுங்க ஐயா. ரத்தம் இன்று வரைக்கும் ஆய்வுலதான் இருக்குது. ஏன்னா இப்ப நான் இந்த பிளட் என்பது வந்து இன்னொருத்தவங்க டொனேட் பண்ணாதான் அதை நம்ம வந்து கூறுகளாக பிரித்து வந்து நம்ம செலுத்த முடியுங்க ஐயா. ஸோ இன்று வரையிலும் அது ஆய்வுல தான் இருக்கு. ஸோ அதனால பிளட்டுக்கு வந்து நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பிளட்டை மட்டும்தான் பண்ண முடியும், வேற எதுவும் பண்ண முடியாது ஐயா.
ஐயா இன்னைக்கு இந்த ரத்த கொடையாளர்கள் புதுக்கோட்டை மாவட்டத்திலும் சரி பொதுவா எந்த அளவுக்கு அந்த ரத்த குடையாளர்கள் தானும் ரத்தத்தை கொடுக்கணும், தன்னால பல உயிர்கள் காப்பாற்றப்படணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த எண்ணத்தோட இருக்காங்க, அவங்களுக்கு நீங்க என்ன மாதிரியான ஒரு வழிகாட்டியே ஒரு பரிந்துரையை நீங்க செய்ய விரும்புறீங்க ஐயா?
கண்டிப்பாங்க ஐயா. இப்ப நம்ம மாவட்டத்தில் பொறுத்தவரையில் டோனர்களும் ரெகுலரா வந்து கொடுத்துட்டு இருக்க டோனர் வந்து 3 மாதங்களுக்கு ஒரு தடவையோ 4 மாதத்துக்கு 1 தடவையோ வந்து அவங்க கண்டிப்பா டொனேட் பண்றாங்க. அதே நேரத்துல அவங்களும் அவங்களோட நண்பர்களை வந்து மோட்டிவேட் பண்ணி அவங்க மூலமா இங்க டோனர்ஸ் வந்து நமக்கு வர்றது இல்ல ஒரு முகாம்லயே வந்து டொனேட் பண்றது நம்ம கொஞ்சம் பெருமையா இருக்கணுங்க ஐயா. ஸோ இதே மாதிரி அவங்க வந்து கொஞ்சம் இந்த மாதிரி அடுத்தவங்களையும் மோட்டிவேட் பண்றது வந்து அவங்க வந்து நிறைய அவங்க அதாவது அவங்க சர்க்கிள்ல உள்ளவங்களை அவங்க மோட்டிவேட் பண்ணி அதே மாதிரி நம்ம இங்க பேஷண்ட்ஸோட அட்டெண்டரையும் நம்ம இங்க மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அவங்களும் அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சது அப்படின்னா ஒரு தடவை டொனேட் பண்ண ஆரம்பிச்சோன்னா அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியுது, அவங்களும் டொனேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஐயா. அது ஒரு வகையில் எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்குங்க ஐயா.
ஐயா இப்ப மனிதனுடைய உடல்ல ரத்தம் அதிகமா ஊறணும் அப்படிங்கிற பட்சத்துல ரத்தம் ஆரோக்கியமா இருக்க என்ன மாதிரியான உணவு முறைகளை நம்ம பின்பற்றினா அது சிறப்பா இருக்குங்க ஐயா?
இப்ப நார்மலா நம்ம எடுக்கக்கூடிய அந்த சாப்பாடுகளிலே நாம் கீரை வகைகளை சேர்ப்பது மூலமாவோ இல்ல பழங்கள் வகையோ மெயினா வந்து கீரை வகைகள் சேர்த்தாலே அந்த இரும்பு சத்தின் அளவு வந்து அதிகப்படுத்தலாம். அதே மாதிரி நம்ம அதாவது பேரிச்சம்பழம் சாப்பிடுறது இல்ல நான்வெஜ் சாப்பிட்றதோ இல்ல இந்த மாதிரி சத்து உள்ள உணவுகள் நார்மலா நம்ம சாப்பிட்ற உணவுகளே இரும்பு சத்து நிறைய இருக்கணும் இல்லையா. அதுல மெயினா பாத்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிட்றதுனாலயோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பச்சை காய்கறிகள் கீரைகள் அதுக்கப்புறம் பேரிச்சம்பழம் இதெல்லாம் நம்ம சாப்பிட்றதுனால எடுத்துக்கலாம் ஐயா. அதுக்கப்புறம் நாட்டு சக்கரைகளை வந்து நமக்கு அந்த இரும்பு சத்து அளவு வந்து அதிகமா இருக்கிறதுனால இந்த ஹீமோகுளோபின் ஃபார்மேஷன் நல்லா நடந்து நமக்கு சிவப்பணுகளோட அளவு வந்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்குங்க ஐயா. முடிந்த அளவு வந்து வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லதுங்க ஐயா. ஏன்னா அதனால வந்து நம்ம இரும்பு சத்து வந்து நம்ம உடம்பில் சேருவது வந்து குறைய வாய்ப்பு இருக்குங்க ஐயா.
ஐயா இவை தவிர இந்த இரத்த தானம் கொடுக்கறதுல இருக்கக்கூடிய பொதுவான கருத்துரைகள் மக்கள் இளைஞர்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய கருத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்க ஐயா.
இப்ப நார்மலா இப்ப நம்ம மாவட்டத்தை பொறுத்தவரையில கண்டினியூஸா நமக்கு வந்து டோனர் நல்லா டொனேட் பண்ணிட்டு இருக்காங்க, சப்போர்ட் பண்றாங்க. அதே மாதிரி ஒருங்கிணைப்பாளர்களும் நமக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் நமக்கு தடை சுவரையும் எப்போதுமே வந்து ரத்த வங்கிகள்ல வந்து தூண்களாக விளங்கக்கூடியது ரத்த கொடையாளர்களும் அமைப்பாளர்களும் தான். ஸோ நான் அவங்க வந்து நல்லா நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்கன்னா எப்பவுமே ரத்தத்தின் தேவையை வந்து நம்ம பூர்த்தி செஞ்சுக்கிட்டு இருக்கலாம், ரத்த தட்டுப்பாடுகள் நமக்கு வராம தடுக்கலாம். ஸோ அதை எப்போதுமே நமக்கு வந்து செய்யணும் அப்படிங்கறது இதன் வாயிலா நான் எல்லார்ட்டையும் கேட்டுக்கிறேங்க ஐயா.
ஐயா ரொம்பவே சிறப்பான ஒரு தகவல் வந்து சொல்லிங்க. ரத்த சம்பந்தப்பட்ட இந்த ரத்த தானம் ஏன் வழங்கணும், அதுல என்னென்ன மாதிரியான செயல்பாடுகள் வந்து இருக்குது அப்படிங்கறது குறித்து மிகச்சிறப்பான இன்றைய இந்த உலக இரத்த தான தினத்தை பத்தி ஒரு தெளிவான ஒரு விளக்க உரைய சொன்னீங்க. இன்றைய இந்த ஒரு மகத்தான தினத்துல உங்களை நேர்காணல் எடுத்ததுல புதுகை பண்பலை நேயர்கள் சார்பா மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோங்க ஐயா.
நன்றிங்க ஐயா. எனக்கும் மனமார்ந்த நன்றிகள் ஐயா. இந்த ரத்த கொடையாளர் தினத்தன்று நான் ஒரு இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு பேசி கொடுத்தது வந்து எனக்கு பெருமையாக இருக்குது ஐயா. நன்றிங்க ஐயா.
நேர்களே, இதுவரை புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் இரத்த வங்கி அலுவலர் டாக்டர் திரு எஸ் சரவணன் அவர்கள் உதிரம் கொடுப்போம் உயிர்காப்போம் பற்றி பல பயனுள்ள தகவல்களை நமக்கு வழங்கியதற்கு மக்கள் சார்பாகவும் புதுகை பண்பலை சார்பாகவும் வாழ்த்துக்களையும் மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இது போன்ற அருமையான தகவல்களை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.